இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறே இன்பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறே. அதிகாலையில் உம் வல்லமை பாடி அளவற்ற மகிழ்ச்சியோடு, இன்பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறே. இன்பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறே. நெருக்கமுண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சமாயானீரே. நெருக்கமுண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சமாயானீரே. எல்லாம் வெறுத்த வேளை அணைத்து கொண்டு என் சஞ்சலம் தீர்த்தவரே. எல்லாம் வெறுத்த வேளை அணைத்து கொண்டு என் சஞ்சலம் தீர்த்தவரே. அளவற்ற உம் அன்பை நீனை கையிலே என் நெஞ்சமே நெகிழுதையா, என் நெஞ்சமே நெகிழுதையா, என் நெஞ்சமே நெகிழுதையாபலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறே. என்பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறே.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, சோதனையை ஜெயிப்பது எப்படி. சோதனையை ஜெயிப்பது எப்படி, விக்ட்ரி ஓவர் டெம்டேஷன் ஆர் அவுட் டு ஓவர் கம் டெம்டேஷன் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளில் கூட நாம் தேவ செய்தியை நாம் பார்க்க போகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த சாதிக்க முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள் வருகிறது, குறிப்பாக அநேக சோதனைகள் வருகிறது. இந்த சோதனைகளை நாம் எவ்வாறு ஜெயிப்பது, இந்த சோதனையை எவ்வாறு நாம் ஜெயிக்க முடியுமா, நம்மால் முடியுமா என்ற காரியத்தை தான் இந்த நாளில் கூட நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகின்றோம். வேதாகமத்தில் அநேக கதாபாத்திரங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. யோசேப்பை குறித்து வாசிக்கும் பொழுது, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனையை அவர் வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆபிரகாமிடம் ஆண்டவர் கேட்கிறார், அவனுடைய ஒரே பேரான குமாரன் இடத்திற்கு தா என்று கேட்கிறார். அதுவும் ஒரு சோதனையாக கருதப்படுகின்றது. ஆனால் அங்கே ஆபிரகாம் அதை கூட அவர் வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். வேதாகமத்தில் அநேக நபர்கள் சோதனையை ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. என்ன என்று பார்க்கும் பொழுது, தேவன் ஒருவனை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அதாவது, நீ பாவம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே உன்னுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பாவத்தை கொண்டு வருகின்றவர் கர்த்தர் அல்ல. அப்படி என்றால் கர்த்தர் எவ்விதத்தில் நம்மை சோதிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கும்படியாக நம்மை அவர் சிட்சிக்கிறார். அதாவது, ஆபிரகாமிடம் உன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடு என்று கர்த்தர் கேட்டதன் நிமித்தமாக அங்கே ஆபிரகாம் இடத்திலே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது இருக்கிறது. அதாவது, கிறிஸ்து முக்கியமா அல்லது அவர் கொடுத்த குழந்தை முக்கியமா, தேவன் முக்கியமா அவர் கொடுத்த குழந்தை முக்கியமா என்று கேட்கும் பொழுது, குழந்தையா தெய்வமா என்று பார்க்கும் பொழுது, அவர் தெய்வம்தான் என்று தெய்வத்துக்கு அவர் முதலிடம் கொடுக்கிறார். எந்த நம்பிக்கையில் முதலிடம் கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது, இந்த குழந்தையை கொடுத்தவர் அவர்தான், அவர் கேட்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஒருவேளை அவர் அந்த குழந்தையை எடுத்தால் கூட, எடுத்துக்கொண்டால் கூட, மீண்டும் எனக்கு அவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கை அங்கே ஆபிரகாமுக்கு இருந்ததை பார்க்கிறோம். ஆகையால் தேவன் ஒருபோதும் நம்மை பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல. அப்படி என்றால் அவருடைய சோதனைகள், அவருடைய சிக்ஷிக்கும் முறை எப்படி இருக்கிறது என்றால், ஆபிரகாமை போல நாம் விசுவாசத்தில் முன்னேற வேண்டும் என்பதற்காக நமக்கு சில சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவர் வைக்கக்கூடியவராக இருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே எது தேவையில்லை என்று அவருக்கு தெரிகிறதோ அதை அவர் நம்முடைய வாழ்க்கையில் தரமாட்டார். அவர் தராத பொழுது நாம் ஆண்டவர் இடத்துல கேட்கிறோம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் தரவில்லை, ஏன் எனக்கு அதை நீங்கள் சந்திக்கவில்லை, நான் அந்த பெண்ணை நேசித்தேன், ஏன் கர்த்தர் எனக்கு கொடுக்கவில்லை, நான் படித்து முடித்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ இருந்திருக்குமே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அது நடைபெறவில்லை என்று நாம் பல கேள்விகளை நாம் கேட்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய திட்டத்தில் மாத்திரமல்ல, நாம் அந்த திட்டத்திற்கு ஒத்துழைப்பதிலும் கூட நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இதை நாம் சரியாய் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்போம் என்று பார்க்கிறோம். ஆகையால் இந்த சோதனையை ஜெயிப்பது எப்படி என்ற காரியத்தை நாம் இந்த நேரத்தில் கூட நாம் பார்க்க போகின்றோம். யாக்கோப்பு 1:12 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனமானது நிச்சயமாகவே நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நான் வாசிக்கின்றேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்கு தத்துவம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இங்கே பார்க்கும்பொழுது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்கள் வாழ்க்கையிலே சோதனைகள் வருகிறது என்றால், நீங்கள் அதை ஜெயிக்கிறீர்கள் என்றால், நீங்கள் பாக்கியவான், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படி என்றால் கர்த்தர் உன்னை பார்த்து, நீ அதிலே வெற்றி பெற்றாய் என்று பார்த்து கர்த்தர் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார் என்று இங்கே வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் 13 நாம் சற்று வாசிக்கலாம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையிலே அநேக சோதனைகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது என்றால், தேவன்தான் எனக்கு அதை கொடுத்தார், தேவன்தான் அதை என்னுடைய வாழ்க்கையிலே அதை கொண்டு வந்தார் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. ஏனென்றால் சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏனென்றால் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல என்று இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படி என்றால் யார் என்னை சோதிக்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையிலே இந்த சோதனைக்கு காரணர்கள் யார் என்ற கேள்வி வருகிறது. 14 வாசிக்கலாம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் இன்று சோதிக்கப்படுகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு தவறு செய்துவிட்டேன், பாவம் செய்துவிட்டேன், என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது என்றால் அதற்கு முதல் காரணம் யார் என்றால் நான் மட்டும்தான். அதை தான் வேதம் சொல்கின்றது. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். உதாரணத்திற்கு நான் சொல்ல வேண்டுமென்றால், ஒரு பெண்ணை நான் நேசிக்கிறேன், அந்த பெண்ணுடைய குணத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை, அந்த பெண் என்ன செய்திருக்கிறார்கள் என்ன தெரியும், என்னை குறித்து எனக்கு கவலை இல்லை, ஆனால் அந்த பெண் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார்கள், நான் அவர்களை நேசிக்கிறேன் என்று நீங்கள் செய்து கொள்வீர்கள் என்றால், அதற்கு பிறகு அவருடைய குணம் என்ன என்று உங்களுக்கு தெரிய வரும் பொழுது இருவரும் வாழ்வது கடினமாக இருக்கும். அதே போலதான் ஒரு பெண் ஒரு ஆணை நேசிக்கிறார்கள் என்றால், அந்த ஆண் அழகாக இருக்கிறான் என்பதற்காக மாத்திரம் நேசிக்காதபடி, அல்லது அந்த ஆண் நன்றாக படித்து இருக்கிறான், நிறைய சம்பாதிக்கிறான் என்பதற்காக மாத்திரம் அவனை நேசிக்காதபடி, அவனுடைய உள்ளான குணம் என்ன என்று தெரிந்து நேசிக்கும் பொழுது அந்த வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆகையால் ஒரு மனிதன் தான் நேசித்த அந்த நபரை திருமணம் செய்து கொள்ளவே வேண்டும் என்று அவன் நிற்கும் பொழுது, சில நேரங்களில் கர்த்தர் அந்த மனிதனுக்கு உணர்த்துவார். ஏனென்றால் அவர் நம்முடைய எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த நபரை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்பது அவருக்கு தெரியும், உங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது அவருக்கு தெரியும், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், குறிப்பாக உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு எப்படி இருக்கும் என்று அவருக்கு தெரியும். ஆகையால் அவர் சில திட்டங்களை முன்பதாகவே சொல்வார், இந்த பாதையில் நீ செல்லாதே, இந்த நபர் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற துணை அல்ல, உன்னான ஏற்ற துணை இருக்கிறது, இந்த நபர் இல்லை என்று சில நேரங்களில் வெளிப்படுத்துவார். ஆனால் நாம் அதையும் மீறி அந்த நபரை திருமணம் செய்து கொள்ள பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை நாமே நம்முடைய குடும்பத்தில் எடுத்து வைக்கிறோம். அப்படி என்றால் நாம் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வி கேட்கலாம். பிரியமானவர்களே, நாம் யாரை திருமணம் செய்து கொண்டாலும் அவர்களை குறித்து நமக்கு தெரியவில்லை என்றால் பிரச்சனை தான். ஏனென்றால் இன்று அநேகர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நன்றாக வேதத்தை தெரிந்தவர்களும் பாவம் செய்கிறார்கள், வேதத்தை தெரியாதவர்களும் பாவம் செய்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் பாவம் செய்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களும் பாவம் செய்கிறார்கள். ஆகையால் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவன் மாறுவானா மாறமாட்டானா? அவன் குடிகாரனா இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கை திருமணத்துக்கு பிறகு மாறுமா மாறாதா என்பது யாருக்கு தெரியும்? கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், தேவ திட்டத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகையால் தான் வேதம் சொல்கின்றது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அப்படி என்றால் நான் ஒரு காரியத்தை உண்கின்றேன், அப்படி என்றால் வேதம் சொல்கின்றது அதிகமாக நீங்கள் அசுத்தமான உணவுகளை உண்ணக்கூடாது, அல்லது அசுத்தமான உணவை நீங்கள் உண்ணவே கூடாது என்று வேதம் சொல்கின்றது. ஆனால் எனக்கு பிடித்த உணவே அசுத்தமான உணவு தான் என்றால் என்ன நடக்கும்? நிச்சயமாகவே உடல் ஆரோக்கியம் சீர்குலைக்கப்படும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் அதிகமாக காய்கறி வகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு அவர் கொடுத்த முதல் உணவு பழங்கள், செடிகள், கொடிகள். ஆனால் நாம் எதை விரும்புகிறோம்? அவர் இரண்டாவதாக கொடுத்த உணவு தான் மாமிசம். ஆனால் அதை நாம் அதிகமாக நேசிக்கிறோம். அவர் முதல் கொடுத்த உணவை நாம் மறந்து விட்டோம், இரண்டாவது கொடுத்த அந்த மாமிச உணவை அதிகமாக நேசித்து உண்கின்றோம். ஆனால் என்ன நடக்கும்? அதை சாப்பிட்டால் நிச்சயமாகவே உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய உணவுகள், அது மாமிசமாக இருந்தாலும் சரி, காய்கறி வகைகளாக இருந்தாலும் சரி, அனைத்துமே ஒரு சில காரியங்கள் செய்யப்பட்டு தான் நம்முடைய கரங்களுக்கு வருகிறது. ஆனால் கர்த்தர் சொன்ன அந்த விதிமுறைப்படி உணவை நாம் சாப்பிடும் பொழுது நமக்கு ஆரோக்கியம் வருகிறது, உடலில் எந்த நோயும் இருக்காது. ஆனால் நாம் ஆரோக்கிய விதியை மீறும் பொழுது உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது. அவ்வாறு பாதிக்கப்படும் பொழுது என்ன நடக்கின்றது? இருதயத்திலே பிரச்சனை வருகிறது, சரீரத்திலே பிரச்சனை வருகிறது, இரத்த அழுத்தம் வருகிறது, சுகர் வருகிறது, சர்க்கரை நோய் வருகிறது, கண் பிரச்சனை வருகிறது, கால் பிரச்சனை வருகிறது. இது அனைத்திற்கும் காரணம் யார்? நாம் தான். ஏனென்றால் நம்முடைய சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு நாம் சோதிக்கப்படுகின்றோம். ஆகையால் தான் வேதம் சொல்கின்றது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 99% பிரச்சனைக்கு காரணம் நீங்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும். 1% நாம் யாரை நாம் சொல்லலாம் என்றால் ஒருவேளை சாத்தானை சொல்லலாம். ஏனென்றால் சாத்தான் அவன் இந்த பாவத்தை செய்ய என்று தான் சொல்ல முடியும். நீ செய்யணுமா வேண்டாமா என்ற தீர்மானம் உன்னிடம்தான் இருக்கிறது. ஆகையால் சாத்தான் நிச்சயமாகவே அனைத்திற்கும் அவன் ஒரு காரணம்தான், அவன் ஒரு காரணக்காரன்தான் என்று நமக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் தேர்வு செய்யும் உரிமை நம்மிடம்தான் இருக்கிறது. நாம் தேர்வு செய்கிறோமா இல்லையா என்பது நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் நாம் பரலோகம் போகின்றோமா நரகம் போகின்றோமா என்பது கூட நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகையால் இந்த சோதனையை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காரியங்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்பொழுது சாத்தானுடைய தந்திரத்தை குறித்து நாம் பார்க்கலாம். ஆதியாக 3:1 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கும் பொழுது சர்ப்பமானது வஞ்சிக்கப்படத்தக்கதாய் அல்லது ஞானமுள்ளதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். சர்ப்பம் என்றால் வேதாகமத்திலே சாத்தானை குறிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் சாத்தான் எப்படிப்பட்டவன்? விவேகமுள்ளவன், ஞானமுள்ளவன், அவனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. அப்படிப்பட்டவன் தான் சாத்தான். அப்படி என்றால் அவனுக்கு அநேக தந்திரங்கள் தெரிந்திருக்கும். அந்த தந்திரத்தை வைத்து அவன் நம்மை சோதிக்க வருகிறான். ஆண்டவர் கொடுத்த முதல் சோதனை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த ஒரு சோதனை உணவுதான். இந்த உணவை நீ சாப்பிடக்கூடாது, இந்த கனியை நீ பறித்து புசித்து சாப்பிடக்கூடாது என்ற அந்த ஒரு சோதனையை தான் அவர்களுக்கு வைத்திருந்தார். அது சோதனை என்று சொல்வதை விட அது நிச்சயமாகவே ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், அதை சாப்பிடாதே என்றால் நிச்சயமாக நன்மைக்காக தான் இருந்திருக்கும். ஆனால் ஆதாமும் ஏவாளும் அதை அவர்கள் சாப்பிட்டதன் நிமித்தமாக இந்த உலகத்திலே பாவம் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில விஷயங்களை ஆண்டவர் செய்ய வேண்டாம் என்று சொன்னால் நாம் அதை செய்யக்கூடாது. இந்த பாதையில் நீ செல்லாதே என்று ஆண்டவர் சொன்னால் அந்த பாதையில் நாம் செல்லக்கூடாது. அவ்வாறு நாம் இருக்கும் பொழுது மாத்திரமே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது சாத்தான் அவன் ஒரு தந்திரக்காரன், தந்திரத்தோடு கூட அவன் ஏவாளோடு பேசினான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்று சாத்தானுடைய தந்திரங்கள் எப்படி இருக்கும் என்றால் அவன் ஞானத்தோடு நம்மிடம் பேசுவான். நாம் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் இந்த உணவை சாப்பிடலாமே, இந்த உணவில் அநேக புரோட்டீன் இருக்கிறது, அநேக சத்துக்கள் இருக்கிறது, நீங்கள் அதிகமாக உட்கொள்ளுங்களே, அவ்வாறு பேசலாம். அல்லது இந்த நபரிடம் அதிகமாக பணம் இருக்கிறது, அதிகமாக படித்திருக்கிறார்கள், அவர்களை ஏன் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, திருமணம் செய்து கொள்ளலாமே, மகிழ்ச்சியாக இருப்பீர்களே, அவ்வாறு பேசலாம். ஞானமாக, ஏனென்றால் அந்த திருமணத்திற்கு மிக முக்கியமானது பணம், படிப்பு, ஏனென்றால் அந்த குடும்பம் வாழ வேண்டுமல்லவா. ஆகையால் சாத்தான் ஞானத்தோடு பேசுவான் நம்மிடம், ஆனால் நாம் ஜபத்தோடு அவனுக்கு பதிலளிக்க வேண்டும், அல்லது ஜபத்தோடு தீர்மானங்களை எடுக்க வேண்டும். ஜபத்தோடு மாத்திரமே நம்மால் சாத்தனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க வேண்டும். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சாத்தானுக்கும் வேதாகமும் நன்று தெரியும், சாத்தானுக்கும் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் தெரியும். அதே வேதாகம வசனத்தை வைத்துதான் அவன் இயேசு கிறிஸ்துவையே சோதித்தான் என்று வேதாகமத்தில் பார்க்கிறான். அப்படி என்றால் இன்று உங்களையும் அவன் சோதிக்க வேத வசனத்தையே அவன் பயன்படுத்துவான். அப்படி என்றால் நீங்கள் வேத வசனத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் சாத்தனுடைய தந்திரத்தை மேற்கொள்ள வேண்டுமென்றால் அதிகமாக ஜபிக்க வேண்டும், வேத வசன சத்தியங்களை நன்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது மாத்திரமே அவன் எவ்வளவு அழகாக பேசினாலும், சுவையாக பேசினாலும் உங்களால் அவனை ஜெயிக்க முடியும். சற்று சிந்தித்து பாருங்களேன், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் அவர்களையே அவன் மஞ்சித்து விட்டான். அவன் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை நம்பி ஏவாள் அந்த கனியை பறித்து சாப்பிட்டாள். ஏவாளை நம்பி ஆதாம் கனியை பறித்து சாப்பிட்டான். இந்த உலகத்திற்கு பாவம் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுதல் 5:9 நாம் வாசிக்கும் பொழுது பழைய பாம்பாகிய அந்த சர்ப்பமானது அவன் இந்த உலகத்தை வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் பழைய பாம்பாகிய சர்ப்பம் என்று அங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் சாத்தானுக்கு இன்னொரு பெயர் என்ன என்று பார்க்கும் பொழுது அவன் தந்திரம் உள்ளவன் மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்தை மோசம் போக்கக்கூடிய பிசாசு என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறது சாத்தான். அப்படி என்றால் அவனை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடம் ஆவியின் பட்டயம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சாத்தானை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நம்மால் சோதனையை மேற்கொள்ளவே முடிவது கிடையாது. நாம் எவ்வாறு சோதனையை மேற்கொள்வது, எப்படி அதிலிருந்து வெளியே வருவது என்று தெரியாமல் இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பாவத்தை விட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அவர் நமக்கு உதவி செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது சாத்தனுடைய தந்திரங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது தீமைக்கான வேண்டுகோள். நாம் ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என்றால் அங்கே ஒரு வேண்டுகோள் வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் வாசித்தோம் யாக்கோப்பு 1:13 நாம் வாசித்தோம். நாம் திரும்ப வாசிக்கலாம். யாக்கோப்பு 1:13 நாம் வாசிக்கும் பொழுது சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்க இரவரும் அல்ல என்று வேதம் இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவன் யாரையுமே சோதிக்கப்படுகின்றதல்ல. அப்படி என்றால் அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகின்றான். அப்படி என்றால் அந்த இச்சைக்கு நாம் செவி சாய்க்க கூடாது, தீமைக்கு செவி சாய்க்க கூடாது. அவ்வாறு செவி சாய்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே சாத்தானுக்கு செவி தாய்த்து பாவத்தில் போய் விழுந்து விடுவோம். பின்பு என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது யாக்கோப்பு 1:15 நாம் வாசிக்கும் பொழுது பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆம், பாவம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கத்தக்கவர்களாக இருக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்று பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தனுடைய வேண்டுகோளுக்கு, பாவத்தினுடைய வேண்டுகோள்களுக்கு, இந்த சரீரத்தினுடைய வேண்டுகோள்களுக்கு நாம் செவி சாய்க்க கூடாது. மாமிசம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் அந்த பலவீனமான மாமிசத்தை வைத்துதான் கிறிஸ்து சாத்தானை வெற்றி சிறந்தார். சற்று சிந்தித்து பாருங்கள், 40 நாள் உபவாசத்தோடு இருக்கிறார். சாத்தான் பார்த்து சொல்கிறார், நீர் தேவன் குமாரன் தானே, அந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொல்கிறார். ஒருவேளை நாமாக இருந்திருப்போம் என்றால் பசி நிச்சயமாகவே செய்திருப்போம். ஆனால் கிறிஸ்து சாத்தானை மேற்கொண்டார். சரீரம் பலவீனமான சரீரம் தான் கிறிஸ்து, ஆனாலும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வல்லமையுள்ளதாக இருந்தது. இன்று நீங்களும் சாத்தானை மேற்கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவை முழுவதுமாக நம்பி அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்களால் மேற்கொள்ள முடியும் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, ரோமர் 8:19 13 நாம் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மாம்ச சிந்தையை குறித்தும் ஆவியின் சிந்தையை குறித்தும் ரோமர் 8:18 நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் மாம்ச சிந்தைக்கு செவி சாய்க்காதவர்களாக இருந்து ஆவிக்குரிய சிந்தைக்கு செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. 13 களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் போராமையும் உள்ளவர்களாகிய நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவும். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை வேணாமல் இருந்து கத்தராகி கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். நாம் யாரை தரித்து கொள்ள வேண்டுமாம்? கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் காணப்படும். ஆகையால் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள், இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொள்ள, அவர் மாத்திரமே சோதனையை வெற்றி கொள்ள உங்களுக்கு உதவி செய்ய முடியும். பக்கங்களை முடிச்சலும் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு அந்த திருவைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்களோடு கூட நீர் இருந்து அவர்களை கர்த்தரை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்களுக்கு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாக என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvenTIST.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.